أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. حسبي الله، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. صدق الله العظيم. يلا بوهلوم அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே விருத்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் காரணமாக அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, வாழ்க்கையில் அதன்படி செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய அனைத்தும் உன்னையே சார்ந்தது. ஆகவே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் எள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படி தொழக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய தொழுகைகளை அங்கீகாரமிக்க தொழுகைகளாக ஆக்கி தருவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றுகிற நசீபை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக உணர்ந்து அதை விட்டு விரண்டோடுகிற, அதை விட்டு தவிர்ந்திருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் யாரெல்லாம் இங்கே நோயாளிகளாக வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய நோயையும் நீ நிவர்த்தி செய்வாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக வந்திருக்கிறார்களோ அவருடைய கடன்களை நீயே அடைப்பாயாக. இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய ஈமானிலே ஒளியை தருவாயாக, இன்னும் அதிகமாக்குவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளின் நீண்ட நெடிய வரலாறை தொடர்படியாக இந்த மஜ்லிஸிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடரிலே கடந்த வாரங்களிலே சில பல செய்திகளை பார்த்தோம். அந்த ஆயத்தினுடைய தொடரிலே இன்றைய தினம் அதனுடைய நிறைவு பகுதியை நாம் முழுமை செய்வோம். அல்லாஹு தபாரக வ தஆலா திருக்குரானிலே சொல்லுகிற போது சொன்னான், இஸ்லாமியர்களுக்கு விரோதியாக, முஸ்லிம்களுக்கு விரோதியாக இருப்பவர்கள் யகூதி நசாராக்கள், இன்னும் முஷிரிகீன்கள். இது ஒரு பகுதி. அடுத்து முஸ்லிம்கள் ஒரு பகுதி, அல்லாஹுவை ஏற்றவர்கள், அல்லாஹுவினுடைய தூதரை நபியாக நம்பியவர்கள் ஒரு பகுதி. மூன்றாவதாக இந்த இரண்டிலும் சேராமல் இங்கே தலையையும் அங்கே வாளையும் காட்டுகிற முனாஃபிக்குகள் ஒரு பகுதி. இவர்கள்தான் உலகத்திலே வாழுகிற மூன்று பகுதியினர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலே அறிமுகப்படுத்தினான். அதனுடைய தொடரிலே வருகிற போது இந்த யகூதி நசாராக்களை பற்றி, இந்த கிறித்தவர்கள் என்றால் யார், இந்த யூதர்கள் என்றால் யார், அவருடைய அடையாளங்கள் என்ன, அவர்கள் அவர்களுடைய நபியோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இவர்களுடைய முன்காலத்தை வரலாறுகள் எப்படியெல்லாம் இருந்தது, இவர்கள் அவர்களுடைய வேதத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இவர்களுடைய நடவடிக்கை உலகத்திலே எப்படி இருந்தது என்றெல்லாம் அல்லாஹு தாலா இந்த வேதத்திலே பதிவு செய்தார். அதனுடைய தொடரிலே நிறைய கருத்துக்களை அல்லாஹு தாலா திருக்குறானிலே சுட்டிக்காட்டினான். அதனுடைய ஒரு பகுதியாக போன வாரம் படித்த அந்த ஆயத்திலே அல்லாஹு சொன்னான், யஹூதிகளை பார்த்து நசாராக்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் சத்தியத்தில் இல்லை, நசாராணிகளை பார்த்து யஹூதிகள் சொல்லுகிறார்கள் நீங்கள் சத்தியத்தில் இல்லை, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் சத்தியத்தில் இல்லை, அப்ப இது என்ன வகையான நிலைப்பாடு என்று அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டுகிறான். இப்படித்தான் உலகத்திலே மனிதர்கள் தங்கள் ரெண்டு பேரும் ஒன்று என்று காட்டிக்கொண்டு இன்னொருவரை நீங்கள் சத்தியத்தில் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு நிற்கிறது. காஃபிர்களை பற்றியும் இந்த யஹூதி நசாராக்களை பற்றியும் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லுகிற போது சொன்னான், முஸ்லீம்களை நீங்கள் ஒன்றும் பயந்து விட வேண்டாம், அவர்களுடைய கூட்டமோ ரொம்ப பெரிதாக தெரியும், ஆனால் அவர்களுக்குள்ளோ ஒற்றுமை இல்லாதவர்கள், அவர்களுடைய மனோநிலையோ பிரிந்து கிடக்கிற மனோநிலை, ஆனால் நீங்களோ சத்தியத்தில் இருப்பவர்கள், நீங்களோ சிறிய கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் உடனே உங்களுடைய தலையை சஜதாவிலே வைக்கக்கூடியவர்கள், ஆகவே அந்த கூட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட சத்தியத்திலே என்றும் நிலைத்திருக்கிற உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று திருக்குறானிலே அல்லாஹு தாலா நமக்கு அட்ரஸ் கொடுத்தான். அந்த அட்ரஸை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதே மாதிரி செஞ்சோமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒவ்வொருவரும் அவரவரை அந்தந்த சமுதாயத்தை நாம் இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து நம்மை நாமே யோசித்து கொள்ள வேண்டிய கேள்வி. நாங்கள் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்று அடுத்தவர்களை நீங்கள் பாத்திலே இருக்கிறீர்கள் என்பதற்கல்ல, அல்லாஹ் கொடுத்த வேதத்திலே இருக்கிற மக்களை எல்லாம் இந்த சத்தியத்திலே இணைக்க வேண்டும் என்பதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபியினுடைய முத்திரை திலகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே விஞ்சி ஆசை கொண்டார்கள். எல்லா டோட்டல் இந்த சமுதாயம் முழுக்க அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக வர வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் முஸ்லிம்களிடத்திலே இருக்க வேண்டுமே தவிர, இருப்பவர்களை வெளியே தள்ளுவதோ அல்லது மற்றவர்களை பார்த்து நீங்கள் மார்க்கத்திற்கு முரண்பட்டவர்கள் என்று பேசுவது நம்முடைய கலாச்சாரம் இல்லை, நம்முடைய கொள்கை இல்லை, நம்முடைய கேரக்டர் கிடையாது என்பதை இந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா படம் பிடித்து காட்டுகிறார். ஏன்னு கேட்டா சில மனோநிலை மாற்றங்கள் தான் மனிதனிடத்திலே பெரும் பெரும் மாற்றங்களை கொண்டு வருகிறது. அல்லாஹ் திருக்குறானில சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு அருமையான ஆயத். இந்த காலத்திலே கிட்டத்தட்ட நாம் மில்லியன்னியத்திலே வாழுகிறோம், நாங்கள் எல்லாம் அறிவிலே ரொம்ப வளர்ந்தவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற காலம், இன்று எதற்கெடுத்தாலும் சைக்காலஜியை பற்றி பேசுகிற காலம், இன்று எதற்கெடுத்தாலும் நம்முடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிற காலம். இந்த காலத்திலே மனிதனுடைய புறங்களை பார்ப்பதை விட்டு அகங்களை அதிகமாக பார்க்கிற நிலை வளர்ந்து வருகிற காலம். இந்த காலத்திலே அல்லாஹு தாலாவினுடைய அந்த ஆயத் எவ்வளவு அழகாக பொருந்துகிறது என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல்லாஹ மா லா யுகையிரு மா பிகௌமின், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், வி நீட் நாங்கள் மாற்றத்தை விரும்புகிற கூட்டம் அப்படின்னு பெருசா போர்ட போட்டு பேசுறோம். என்ன மாற்றம் அது, எந்த விதமான மாற்றம் அது, எங்கே கொண்டு போய் சேர்க்கிற மாற்றம் அப்படிலாங்கிறதெல்லாம் தேவையில்லை. என்ன மாற்றம், நம்மிடத்திலே மாற்றம் வர வேண்டும் என்பதற்கு எல்லாருக்கும் ஆசை, நான் முன்னேற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே, பொருளாதார ரீதியாக நான் முன்னேற வேண்டும் முதல் ஆசை, என்னுடைய வாழ்க்கையிலே மனோநிலை ரீதியாக குணநலன் ரீதியாக நான் ஒரு நல்ல மனிதராக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதராக சமுதாயத்தில் வளம் பெற வேண்டும் எல்லாருக்கும் உள்ள ஆசை, நான் சமுதாயத்திலே நான் செய்கிற எந்த காரியத்திலும் வெற்றி பெற்றவனாக வர வேண்டும் எல்லாருக்கும் உள்ள ஆசை. இது எவனாவது வேணான்னு சொல்லுவானா, நான் பணக்காரன் ஆகணும் அப்படி, நீங்க பணக்காரனா வேண்டாம் எனக்கு, நீங்க நல்லவன் ஆகணுங்க வேண்டாம் எனக்கு, சொல்ல மாட்டோம். எல்லாரும் ஆசைப்படுகிறோம் ஏதாவது ஒரு விஷயத்திலே நம்மளை மாற்றிக்கொள்ள நினைக்கிறோம். ஆனால் எப்படி மாத்திக்கிறேன்னு நினைக்கிறேன்னா, நான் இருக்கிறது மாதிரி இருப்பேன், மற்றதெல்லாம் தானா மாறணும், தானா நடக்கணும், குதிரத்தை காமிலா வேலை செய்யணும், அல்லாஹுவினுடைய அஜாயிப் அல்லாஹுவினுடைய வெளிப்பாடு நேரடியாக என்கிட்ட இறங்கணும், நான் அப்படி மாறிடணும், அது முடியாது. மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹுவினுடைய வேதம் சொல்லுகிறது, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை உலகத்திலே மாற்ற மாட்டான். கூட்டம் என்று சொன்னால் யார், தனி மனிதன் என்றும் சமுதாயமாக ஆக மாட்டான். ஒரு சமுதாயம் தனி மனிதன் இல்லாமல் ஆக முடியாது, தனி மனிதன் தான் சமுதாயம், தனி மனிதனுடைய சேர்க்கை தான் சமுதாயம். அப்போ ஒரு சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால் அது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், தனி மனிதனிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். த ஹண்ட்ரட எழுதி முடிச்சுட்டு யார் அவரு இவர் எழுதி த ஹண்ட்ரட் அந்த புக்கை எழுதிட்டு அவர் எழுதுறாரு, ஏன் நான் முகம்மதை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தனி ஒரு மனிதராக அரேபிய தீபகற்பத்திலே இருண்ட காலத்திலே எழுந்து நின்று அவர் கொடுத்த முழக்கம் 1500 ஆண்டுகளுக்கு பின்னும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அது ஒரு பெரிய தாக்கத்தை முழு உலகத்திலே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். இருண்ட காலத்தில் புறப்பட்ட ஒரு மனிதனுடைய தாக்கம் இன்று வரை எப்படி இருக்க வேண்டும் என்று என் மனதை அறித்தது. ஆகவே அதை அவரை நான் முதலிலே கொண்டு வந்தேன். அதே மாதிரி அவன் கீழே எழுதுறான், சமய சூழ்நிலையிலும் உலகியல் சூழ்நிலையிலும் சமய சூழ்நிலையிலும் மார்க்க அடிப்படையிலும் உலக அடிப்படையிலும் மனிதர்களுடைய மனதிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை கெட்டி போட்டு வச்சிருக்க ஒரு மனிதராக நான் முகம்மதை பார்க்கிறேன். அங்க அது சத்தியம்னு விளங்கல்ல, அவர் அல்லாஹ் அவருக்கு விளக்கத்தை கொடுப்பானாக, இஸ்லாத்தின் பக்கம் அவரை கொண்டு வருவானாக. அங்க சத்தியம் அதுன்னு விளங்கல்ல. ஏன், நம் சாதாரண ஒரு கடைநிலை முஸ்லிமுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் மனிதத்திலே இயற்கையிலே இருந்த மாற்றம், அவனுடைய உலகளாவிய செய்தியாக இருந்த எஜுகேஷனல், அவனுடைய பினான்சியல், அவனுடைய சோசியல், அவனுடைய அதே மாதிரி அவனுடைய மார்க்க சம்பந்தப்பட்டது எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் எப்படி சொல்லித் தருகிறான் அந்த வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். அதுதான் மனிதனுடைய இயற்கையாகவும் இருந்தது. ஆகவே மனிதன் அதை ஒத்துக்கொண்டார், மனிதனுடைய மனம் அதை ஏற்றுக்கொண்டது. அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன் அல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை மாற்ற மாட்டான், எந்த ஒரு கூட்டமும் தங்களை மாற்ற வேண்டும், உலகத்திலே ஜொலிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும், இப்படி அடிமைப்பட்டு ஒரு கம்பெனியிலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது எனக்கு மரியாதை இல்லை, நான் ஒரு முதலாளியாக நான் ஒரு சமுதாயத்திலே வெற்றி பெற்றவனாக வர வேண்டும் என்று எல்லாருடைய மனதிலும் இருக்கிற ஆசை, அது ஆசையாகவே அழிந்து போய் எத்தனையோ பேர் கபர்களை அடைந்து விட்டார்கள். ஆனால் இன்றும் அதே நிலை நம்மிடத்திலே காணப்பட்டது என்று சொன்னா ரிசல்ட் கிடைக்காது. மார்க்கம் அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஆசை உன்னுடைய இருக்கிறதா, சமுதாயத்திலே ஒளிபர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா, சமுதாயத்திலே தலைநிமிருந்து பொருளாதார ரீதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா, ஒரு சொசைட்டியிலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா. அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது, இன் அல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய குணநலன், அவர்களுடைய சைக்காலஜிக்கல், அது சிலது மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அதனுடைய வழிகளை கிடுகிடு என்று திறந்து விடுவான். அது தானாக அந்த வழிகள் எல்லாம் அவருக்கு திறக்கும். சமுதாயத்திலே அவரால் ஜொலிக்க முடியும். ஆனால் நான் இங்கே இருப்பேன், என்னுள்ளே எந்த மாற்றமும் நான் ஏற்படுத்த மாட்டேன், நான் எப்படி இருந்தேனோ நேற்று அப்படியே இன்றைக்கும் இருப்பேன் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த விருப்பத்தை நீயே விரும்பவில்லை, நான் ஏன் விரும்ப வேண்டும்? இப்ப விளங்குதுங்களா எங்கிருந்து மாற்றம் ஏற்படுது? ஏதாவது ஒரு வகையிலே அல்லாஹ் சொல்லுகிறார், ரொம்ப பெரிய உலகத்துல சிந்திச்சு ஒரு பெரிய கார் கம்பெனி வச்சான், அவனை மாதிரியே நான் டிரெஸ் போடணும், அவனை மாதிரியே நடந்து, அப்படியெல்லாம் அல்ல. நான் என் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்ற அந்த எண்ணம் அட்லீஸ்ட் உள்ளத்திலே வர வேண்டும். வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், முழு மாற்றத்தையும் ஏற்படுத்தி உன்னை மனிதனாக்கி உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய எல்லா விதமான தன்மைகளிலும் முழு மாற்றத்தை கொண்டு வந்து சமுதாயத்திலே ஜொலிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. என்ன அழகான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டியவர்கள் யார்? நாம். அந்த ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன ஹரக்கத், ஆகவே உறுதிலே அழகாக சொல்லுவார்கள், ஒரு ஹரக்கத் இருந்துச்சுன்னா அதுல ஒரு பரக்கத் இருக்கும், ஒரு ஹரக்கத் இருந்துச்சுன்னா அதுல ஒரு பரக்கத் இருக்கும். திருக்குறானினுடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு சுகந்தத்தை வைத்திருக்கிறார். ஹரக்கத்துனா என்னங்க? கஷ்டம், ஏதாவது ஒரு வகையில கஷ்டம், சிரமம், இது இவர் தன்னை முன்னேற்ற வேண்டும் என்ற பாதையில எடுத்துக்கொள்ளுகிற ஏதாவது ஒரு வகை சிரமம், அல்லாஹ் அதிலே பெரிய பரக்கத்துகளை தலைநிமிருந்து வாழக்கூடிய தன்மைகளை தருகிறான். அதனாலதான் இந்த சமுதாயம் இருக்கிறது. இது தனி மனிதர்களை சிந்திப்பதிலிருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்த சமுதாயம் மாற்றுகிற சமுதாயம். என்ன கேட்டா, மாற்றார்கள் இருக்கிறார்களே, தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்பவர்கள், தங்களுக்குள்ளே 1000 கொள்கைகளை வைத்திருப்பவர்கள், ஆனால் வெளியிலே அவர்கள் தெரிகிற போது ரொம்ப பெரிய ஒரு வீக்கமாக தெரிவார்கள். இந்த சமுதாயம் அப்படி இருக்காது. எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்கள், இதோடு ஒன்றி போகிற போதுதான் நாம் சமுதாயத்தில் நாம் இந்த இஸ்லாமியர்களாக அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய முழுக்க முழுக்க உதவிக்கு நாம் ஆளாக்க நேரிடுவோம். இல்லை என்று சொன்னால் நாம் தூக்கி எறியப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் வரை, கியாமத்து நாள் வரை இந்த ஹக்கிலே உறுதியாக இருக்கிற ஒரு கூட்டம் வரும், அவர்களை லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும், லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும், அவர்களுக்கு எதிராக கொள்கை கொண்டிருப்பவர்கள் அவர்களை நெருங்க கூட முடியாது.
அவர்களுடைய அந்த எண்ணத்தை தொடக்கூட முடியாது. அதற்கென்று தங்களுடைய உயிரையும் அர்ப்பணிப்பார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் எங்க இருக்கும் என்று எங்களுக்கு காண்பித்து தாருங்கள். இப்படி ஒரு கூட்டத்தை சொல்ல வாஹிரீன் அலல் ஹக், இந்த சத்தியத்தை எப்படியாவது, அந்த சத்தியத்தை துடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய உயிர் சமானமாக வேண்டும் என்று சொன்னார், என்னுடைய உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த சத்தியம் உயர்ந்தோங்க வேண்டும் என்பதிலே நிலைத்திருக்கிற ஒரு கூட்டம் வரும். அது அவர்களை இந்த எதிராளிகளால் எதுவுமே செய்ய முடியாது, அவர்களுடைய இதயத்தை தொடக்கூட முடியாது. அந்த கூட்டம் ஒன்று வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டம் எந்த பகுதியிலிருந்து வரும் என்று எங்களுக்கு சொல்லி தாருங்கள், அந்த கூட்டம் எங்கிருந்து வரும் என்று எங்களுக்கு காண்பித்து தாருங்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கூட்டம் பைத்துல் முகத்தஸையும் அதை சுற்றி உண்டான பகுதிகளிலிருந்து உண்டாவார்கள் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சத்திய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விளங்குதுங்களா? விளக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். தானா புரிஞ்சிருக்கும். சின்ன காயம் பட்டாலும் கூட அது மணிக்கணக்கில் பார்த்து பார்த்து தூங்காம அழுகிறேன்னா நம்முடைய உடம்பு பெரிய நோய் வரணும்னு இல்லை. ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க, அந்த நோய்மா, அது யாரும் தாங்க முடியாது அந்த நோய்மா. ஒரு தலைவலி வந்தால் கூட தாங்க தகுதி இல்லாதவர்கள் நாம். தலைவலி வந்தால் அது வந்த பின்னாடி தான் அதான் சொல்லுவான், தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால் தெரியும். அடுத்தவன் தலைவலி இது என்ன பெரிய என்ன, அதே தலைவலி நமக்கு வந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு காரியம் கையிலே பட்டு விட்டால் தூக்கம் க்ளோஸ், சாப்பாடு க்ளோஸ், பிரியாணி பிடிக்காது. மார்க்கத்திற்கென்று உயிரையே பற்பணிக்கிற கூட்டம் அப்ப எப்படி இருக்கும்? அப்ப அந்த பகுதியிலிருந்து வரும் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஒரு தீர்ப்பை. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு எப்படியாவது கொடுத்துருவான், என்ன நடக்கும்? இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தினுடைய எல்லா, என்ன இன்னைக்கு உள்ள இந்த கம்யூனிகேஷன், இன்னைக்கு உள்ள நம்முடைய மாஸ், நம்முடைய இந்த டெக்னாலஜி, எல்லா தேசங்களிலிருந்தும் என்ன நடப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான், தமான்னு தள்ளி வச்சுட்டான். ஆனாலும் கூட அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு இருக்கிறதே அது எழுதப்பட்ட தீர்ப்பு. அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு இருக்கிறதே அது எழுதப்பட்ட தீர்ப்பு. அந்த நாள், அந்த வாசகம், திருக்குறானினுடைய அந்த தீர்ப்பின் வாசகம் இன்றைய தஃப்சீராக இருக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வினுடைய நியதி. அதை யார் என்ன செய்ய முடியும்? 11 செப்டம்பர்ல அங்க இடிச்சுட்டாங்க, ஆயத்தை பார்த்து சொல்றாங்க, அதே எண்ண உள்ள ஆயத் 110 அந்த மாடி 110 அந்த 9வதுடைய சூராவில் 110வதின் வசனம், அந்த கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்படும் என்று திருக்குறான் சொல்லுகிறது. அவர்கள் கட்டிய வானுயர்ந்த கட்டடங்களை அல்லாஹ் தகர்த்து இடித்தெறிந்து விடுவான். ஆனால் இன்றைய தஃப்சீரினுடைய ஆயத்திலே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அல்லாஹ் சொல்லுகிறார், வமன் அபலம், வமன் அபலம், வமன் அபலம் மிம்மன் மனஅ மசாஜித அல்லாஹ் அன் யுதுகர ஃபீ ஹஸ்மு, அன் யுதுகர ஃபீ ஹஸ்மு வஸஆ ஃபீ கராபிஹா. இந்த உலகத்திலே அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இந்த உலகத்திலே அநியாயம் செய்பவன் இவனை விட யார் இருக்க முடியும்? அவன் யார் தெரியுமா? திருக்குறான் அடையாளம் இட்டு காட்டுகிறது, உமன் அபலம் மிம்மன்னா மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இறையாலயங்களை, அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படுவதை விட்டு தடுக்குபவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இன்னும் ஒருபடி மேலே போய் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தடுக்க மட்டும் செய்ய மாட்டார்கள், அந்த பள்ளியையும் இடிப்பார்கள். அப்படி மனிதர்கள் என்ன தீர்ப்பு எழுதுவது, இதற்கு என்ன தீர்ப்பு எழுத வேண்டும் என்று சரியாக தெரிந்தவன் நான். இன்றல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய தேசத்திலே ஏதோ ஒரு பகுதியிலே உட்கார்ந்திருக்கும் போது பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து திருக்குறானினுடைய வாசகமாக வெளியாக்கி, எத்தனை காலம் வந்தாலும் இந்த அநியாயக்காரர்களை சந்திக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இவர்களுடைய தீர்ப்பு என்னிடத்திலே இதுதான். திருக்குறான் சொல்லுகிறது, அதை உடைக்க வேண்டும், அதை இடிக்க வேண்டும், அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அப்படிப்பட்ட அந்த திட்டத்தை எக்ஸிகியூஷன் பண்ணுகிறார்களே, அதை நினைவு செய்கிறார்களே, அவர்களுடைய தீர்ப்பை திருக்குறான் சொல்லுகிறது. அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த பள்ளி தலங்களில் எங்கு நுழைந்தாலும் பயம் இல்லாமல் தவிர உள்ளே நுழைய முடியாது, நுழையவும் கூடாது. இதனுடைய அர்த்தம் சொல்றேன். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தெரியுமா, நான் தண்டனை கொடுப்பேன். அவர்கள் உலகத்தினுடைய எத்தனை பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உலகத்திலே எத்தனை மரியாதை மிக்க பதவியிலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நான் அவர்களுடைய அந்த அந்தரங்களை கிழித்து அவர்களை சமுதாயத்திலே கேவலம் மிக்கவர்களாக ஆக்கி வைப்பேன். இது என்னுடைய முடிவு. அல்லாஹ்வினுடைய வேத வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்ப்பை எந்த கோர்ட்டும் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் எந்த மூலையிலே உறங்கி கிடந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன பதவிகளை வைத்தாலும் சரி, அவர்களை கேவலப்படுத்தி நடுரோட்டுக்கு கொண்டு வருகிற பருப்பு என்னை சார்ந்தது. அவர்களை நான் கேவலப்படுத்திய தீர்வேன். அவர்கள் மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு அவர்கள் உரித்தானவர்களாக ஆகுவார்கள். இந்த தீர்ப்பு யாரினால் எழுத முடியும், யார் சொல்ல முடியும்? ரமலான்ல, ரமலானுக்கு முன்னே சேலத்திலிருந்து அந்த ஜங்ஷன் மதரசாவினுடைய ஹசரத் அவர்கள் இங்க வந்திருந்தாங்க. ஹஜரத் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு செய்தியை சொன்னாங்க, நாங்க தாவாவுக்காக வேண்டி பெரிய பெரிய ஆளுகளை அழைச்சி ஒரு கூட்டம் போட்டோம். அதுல வந்திருந்த முக்கியமான புள்ளிகள்ல ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அந்த ரெண்டு பேருடைய கார்புசாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஜரத் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. பால் பீர்சிங், நிறைய பேர் சைட்ல படிச்சிருப்பியே இந்த செய்தி, இன்னைக்கு சைட்ல எல்லா இடத்துலையும் எழுதி அது சைட்ல வந்துகிட்டு இருக்கு. பால் பீர்சிங் அப்படிங்கிறவர் அங்கே வந்து அந்த இவர்கள் அழைத்த அந்த, அதாவது தாவாவினுடைய அந்த புரோகிராம்ல கலந்துகிட்டு தன்னுடைய சுய சரிதையை அங்கே அவர் சொல்லுகிறார். அதுல அவர் சொல்றார், நான் ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்தவன். என்னுடைய ஊர்ல உள்ள அந்த இந்து அமைப்புகளால் நான் ஈர்க்கப்பட்டு நான் பள்ளியாசலை இடிக்கிறதுக்கு போப்பறேன்னு சொன்னேன். அப்ப எங்க வாப்பா சொன்னார், உருப்பிடாம பேருவ வீட்டுக்கு வராதன்னு சொன்னார். அவர் சொல்றார், உருப்பிடாம பேருவ வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் நான் போய் அந்த கர சேவைக்காக வேண்டி நின்று நான் பள்ளியை இடித்தேன். எல்லா சைக்கிளையும் போட்டிருக்காங்க, இப்ப அதிகமா இடிச்சேன். அதுக்கு பின்ன எழுதப்படுகிறது, அவர் ஊருக்கு வந்த பின்னால் வரும்போது நாலு செங்கலையும் எடுத்துட்டு வந்தாராம். ஊர்ல உள்ளவன பூரா அதுல ஒண்ணுக்கு இருக்க சொல்றதுக்கு அந்த அளவுக்கு வெறி. சிறிது நாட்களிலே பைத்தியம் பிடிச்சிருச்சு, சிறிது நாள்ல பைத்தியம் பிடிச்சிருச்சு. ரோட்ல துணி இல்லாம அம்மணமாக அலைந்த நாட்கள். அவங்க வாப்பா அம்மாட்ட போய் சொல்லப்படுகிறது, உங்களுடைய மகன் இப்படி அலைகிறார். பொண்ணே இதை பொறுத்துக்குவாங்களா? எந்த தாயும் தந்தையும் பிடிச்சிட்டு வந்து எல்லா சைக்காலஜி டாக்டர்த்தையும் காட்டியாச்சு, ஆள் நல்லா இருக்கான் ஆனா பைத்தியமா இருக்கான். விளங்குதுங்களா? இன்னும் கொஞ்ச நாளையில் எத்தனையோ பைத்தியங்கள் வெளிவரப்போகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு மாற்றப்படாத தீர்ப்பு. லஹும் ஃபித் துன்யா ஹிஸி, அவர்களுக்கு கேவலத்தை தவிர வேறு எந்த விதமான ரிசல்ட்டும் உலகத்திலே கிடையாது. இதை எந்த கோர்ட்டும் கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வினுடைய வேதமும் அல்லாஹ்வினுடைய கோர்ட்டும் கொடுக்க முடியும். அது வீட்டுக்குள்ள வச்சு கூட அல்லாஹ் கொடுப்பான், நடுவோட்டிலே கொண்டு வந்து கூட கொடுப்பான். அவர் சொல்லுகிறார், பைத்தியம் முடித்து தெரிந்தார். அதுக்கப்புறம் அப்துல் கலீம் சாப்பிட்ட அங்கே பல பேர்த்துக்கு சொல்லி, அப்போ ஒரு பெரிய மூலானா வர்றாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம் இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும்னு. பக்கத்தில் உள்ளவங்க சொன்ன உடனே அப்துல் கலீம் சித்திகி சாப், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மூலானா ஒட்டக பஜார் பள்ளியாசலுக்கு வந்திருந்தார். இந்த அந்த அப்துல் கலீம் சித்திகி அவர் இடத்துல கூப்பிட்டு போறாங்க. மூலானாட்ட போய் சொன்ன உடனே மூலானா பார்த்தார், நீ செஞ்சிருக்க காரியம் பெரிய கொடுமையான காரியம். அவர் சொன்னார், அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது, ஒமன் அவலம், இவனை விட அநியாயக்காரன் இந்த உலகத்திலே யார் இருக்க முடியும்? அவருக்கு புரியல, அவங்க வாப்பாட்ட சொன்னாராம், ஒமன் அதனம், அநியாயக்காரன், இது பெரிய அநியாயத்தை இவர் செய்து விட்டார். இதற்கு தீர்ப்பு கொடுக்கிற அல்லது இதற்கு பதில் தருகிற ஒரே உரிமை ரப்பை மட்டுமே சார்ந்தது. ஆகவே இந்த வேலையை நம்ம அவள்கிட்ட விட்டுருவோம், அல்லாட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தாப்பனார் கையை பிடிச்சி கெஞ்சி அழுதாரா, எப்படியாவது என் மோகன் நல்லா இருந்தோம். அப்ப மோலான் அவங்க சொன்னாங்களாம், நான் ஒரு ஷரத்து போடுவேன், அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னால் முடிந்ததை நான் செய்வேன். சரி, உங்க மோகன் நல்லா ஆயிட்டார்னா நீங்க முஸ்லீம் ஆயிரணும்னு சொன்னேன். அவர் ஒத்துக்கிட்டார், நான் என் குடும்பம் எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுறோம்னு. உள்ளே மோலானா போனாங்க, ரெண்டு ரக்காயத்து தொழுதார். தொழுது விட்டு அல்லாஹ்வினிடத்தில் கையேந்தினார், யா அல்லாஹ் உன்னுடைய அடிமை, அவன் அநியாயக்காரன் தான் ஆனால் இஸ்லாத்தினுடைய வாசலை தட்டி விட்டார், ஷிர்க் செய்தவர்களுக்கு, அந்த காஃபிர்களுக்கு, அந்த ஃபிரௌனுக்கு, அந்த ஹாமானுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் உள்ள அபூ லஹபுக்கு கதவை திறந்தவன் நீ, அவர் ஈமானினுடைய கதவை தட்டுகிறார், கொண்டு வந்து நிறுத்திவிட்டு திறப்பதும் திறக்காததும் உன்னுடைய இஷ்டம்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தாரா? அவுத்து போட்டிருந்த வேட்டி எடுத்து அவன் கட்டிக்கிட்டு இருந்தானா? வரலாறு, வரலாறு. அங்கே அவர் தன்னுடைய மகன் சரியாகி அங்க சத்தியம் பண்ணாராம், இனி டிசம்பர் 6ல வருஷம் வருஷம் நான் ஒரு பள்ளியை கட்டுவேன். கட்டிக்கிட்டு இருக்காரு, கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வரலாறுகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் நினைத்தால் எங்கிருந்தும் இந்த ஈமானுடைய வெளியை வெளியே கொண்டு வந்து விடுவான். அன்னைக்கு அப்துல் கலீம் சித்திகி சாப பார்த்தோன்னா இங்க கூட்டு வரணும்னு நினைச்சேன். இங்க அவரை ஒரு அழைப்பு கொடுத்து இங்க கூட்டிட்டு வருவார். பெரிய மனிதர், தன்னுடைய கரத்தினால் கிட்டத்தட்ட 100,000 பேரை இஸ்லாத்துல ஆக்கியிருக்காங்க. இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி சொல்லி போற பெரிய அப்படி மீட்டிங் போட்டு இங்க வாங்க எல்லாரும் முடியாங்க நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன் அப்படிலாம் இல்லை. சாதாரணமாக ட்ரெயின்ல போகும்போது, சாதாரணமாக பஸ்ல போகும்போது ஒருத்தர் ஆடை இல்லாம இருக்கிறத பார்த்து, நான் ஊர்ல ஒருத்தர் எழுதுறாரு, பாம்பேல என்னுடைய குடும்பத்தோடு வந்தேன், எல்லா பொருளையும் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான், நான் ஒரு சைடு, என் பொண்டாட்டி ஒரு சைடு, என் புள்ள ஒரு சைடு, ஒரு காசுக்கு பெறாம பிச்சை எடுத்து தான் ஊருக்கு போகணுங்கிற நிலைமையில படுத்திருந்தோம். எந்த விதமான வழியும் இல்லை எங்களுக்கு, யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், ஆனா காசு ஊர்ல இருக்கு, என்ன செய்யறது? இப்படியே அங்க நின்றுகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனா காசு இல்லாம பார்க்க மாட்டேங்கிறான். வருத்தமாக வந்திருக்கும் போது இந்த மனிதர் எங்களை கிராஸ் பண்ணாரு, இவர் எங்களை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க போல்க, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? ஒண்ணும் செய்வேன், என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். உடனே தன்னுடைய காசை கொடுத்து கூட்டி கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டாக்டர்கிட்ட காமிச்சு எல்லாம் பண்ணி காசு கொடுத்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ட்ரெயினுக்கும் டிக்கெட் கொடுத்து அனுப்பி வச்சார். நான் அவன் எழுதுறான், நான் இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்த வேண்டும், இதை அழிக்க வேண்டும் என்ற கூட்டத்தினுடைய தலைவனாக இருந்தேன். இந்த மனிதருடைய, ஒரே மனிதருடைய இந்த செயலை பார்த்து நான் ஆச்சரியத்தால் மாறி என்னும் என் நானும் என்னுடைய குடும்பமும் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம் எழுதுறான். இதே மாதிரி 100,000 பேரை இஸ்லாத்துல மாத்திருக்கார், 1,00,000 பேரை ஆக்க வேண்டும் என்று நீயத்து வச்சிருக்கார் அப்துல் கரீம் சித்திகி சாப். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, அவருடைய நீயத்தை அல்லாஹ் நிலைப்படுத்துவானாக, அவருக்கு முழு ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்திலே இருக்கிற வரை அவருக்குரிய அனைத்து விதமான உதவிகளையும் அல்லாஹ் செய்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வந்தா கூட்டிட்டு வந்துருவாங்க. பாருங்க அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு என்ன சொல்லுகிறது, இந்த உலகத்திலே அவர்களுக்கு இழிவுதான் மிஞ்சும். அல்லாஹ்வினுடைய இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், மசாஜித் அல்லாஹ், மசாஜித் என்று சொன்னால் சஜதா செய்யப்படுகிற இடம், மசாஜித் என்று சொன்னால் சஜதா செய்யும், அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய தலையை கீழே வைக்கிற இடம். இந்த மசாஜித் மஸ்ஜித் என்ற வார்த்தை மட்டும்தான் நம்முடைய மார்க்கத்திலே பள்ளிவாசலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. எப்படி சொல்லணும்? நம்ம ஊர்ல பள்ளிவாசல்னு போட்டிருக்காங்க, அது எந்த கணக்குக்கு போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்துல ஏற்படுத்தப்பட்டது, பள்ளிவாசல்னா உயர்ந்த இடம், பள்ளிக்கூடம், பள்ளிவாசல் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் இன்று பரவலாக இந்த மாஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்கு வேற அர்த்தம் சொல்லிட்டு நிறைய மெயில்ல வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நமக்கு எதுவும் தேவையில்லை, அல்லாஹ் சொல்லி இருக்கிற வார்த்தை மஸ்ஜிதுன்னே புழங்குவோம். அல்லாஹுக்கென்று சிரசை கீழே வைக்கக்கூடிய இடம். இந்த வரலாறினுடைய பின்னணி, இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிற போது மதீனாவில் இருந்து உம்ராவுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டு தன்னுடைய சஹாபாக்களோடு சேர்ந்து போய் மக்காவை பார்த்து விட்டு வரலாம் என்று விரைந்து வந்தார்கள். தன்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் புடைசூழ கூட்டிக் கொண்டு உம்ராவுக்கு செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது ஹுதைபியா என்ற இடத்திலே அந்த மாற்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்கள், உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொன்னா தடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கே ஒரு உடன்படிக்கை ஆகிறது. இந்த வருஷம் திரும்ப போயிடணும்னு உடன்படிக்கை ஆச்சு. சஹாபாக்கள்லாம் கொந்தளிச்சு எழுந்தாங்க, யார சொல்லல்லா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த மனிதர்கள் சொல்லுவதற்காக வேண்டியா நான் மக்காக்குள்ள உடைய நுழையாம திரும்ப போனோம், பரவாயில்லை உள்ள நுழையுமோன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் வேண்டாம், நம் உடன்படிக்கைக்கு கட்டுப்படுவோம், இந்த வருஷம் போக வேண்டாம், நம்ம திரும்பிடுவோம், இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய குர்பானிகளை கொடுத்து கொள்ளுங்கள், முடிகளை இறக்கிக் கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கூட சஹாபாக்கள் செவிமடுக்கவில்லை, கேட்கல, அது ஒரு வரலாறு. அப்ப அதுக்கு பின்னாடி அங்கே குர்பானி கொடுக்கப்பட்டு அங்கே முடிகளையும் இறக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். இது எவ்வளவு பெரிய தசல்லி நபிக்கு, நபியினுடைய மனதுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல். ஃபமன் நபல முமிம்மன், அப்ப அவர்களுக்குரிய ரிசல்ட்டையும் அல்லாஹ் சேர்த்து இறக்கிட்டான். இவர்களுக்கு என்ன நடக்க போகிறது, இவர்களுடைய முடிவு என்றாக ஆக போகிறது, இப்ப இமாம் இப்னு கதீர், இமாம் குருத்துபி போன்ற மிகப்பெரிய நம்முடைய தஃப்சீர் வல்லுநர்கள், வேத வியாக்கியானிகள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற போது, ஒரு காலகட்டத்திலே பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படுகிற அந்த புனித பூமியிலே இதே மாதிரி ஒரு நிலைமை நடந்தது. புக்த நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், அவன் தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்து வந்து அந்த பள்ளியை முற்றுகையிட்டு அந்த பள்ளியை உடைத்தான். அதற்கு நசாராக்கள் கூட நின்றார்கள், கிறித்தவர்கள் கூட நின்றார்கள். அந்த பள்ளியின் உள்ளே ஹிந்தீரனுடைய, அதாவது பன்றியினுடைய கரிகள் வீசப்பட்டது. அந்த பள்ளியினுடைய முகடு உடைக்கப்பட்டது. அந்த பள்ளி சேதப்படுத்தப்பட்டது. அந்த பள்ளியை அசிங்கப்படுத்தினார்கள். அது உடைக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. எதுவரை என்று சொன்னால், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இது வரலாறு. அப்ப உலகத்திலே பள்ளி வாசல்கள் என்று சொல்லப்படுகிற இந்த இடங்கள் இருக்கிறதே, இவைதான் புனித தலங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், இதுல அவங்க என்ன வேலை செய்யறாங்க? இந்த பள்ளி வாசலிலே அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? அல்லாஹுவினுடைய பெயரை துதிக்கிறார்கள், அல்லாஹுவினுடைய பெயரை துதிக்கிறார்கள், அல்லாஹுவை பற்றி உண்டான விக்ரிகளை செய்கிறார்கள். இதஜ்தம அகௌமும் பைத்திம் மின் புயூதில்லா யத்லூன கிதாபல்லாஹ் وَيَتَعَارَفُونَ فِيمَا بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ وَغَشِيَتْهُمُ الرَّحْمَةُ وَإِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ وَغَشِيَتْهُمُ الرَّحْمَةُ وَحَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ وَذَكَرَ اللَّهُ فِيمَنْ عِنْدَهُ. அல்லாஹ்வினுடைய வீடு, அதாவது பள்ளி வாசல், அதிலே அல்லாஹ்வை பற்றி உண்டான பேச்சை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வேத வசனத்தை ஓதுகிறார்கள். யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேத வசனத்தை ஓதி, யத்தஆரஃபூன ஃபீமா பைனஹும், அதை பற்றி தங்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடலிலே ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே என்ன நிலை இவர்களுக்கு தெரியாமல், இவர்களுடைய கண்ணுக்கு அறியாமல் என்ன நடக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களை மனதை அமைதி தருகிற ஒரு பொருளை அல்லாஹ் இறக்குகிறான். சகீனா, இந்த சகீனாவுக்கு தான் உலகத்துல இந்த பாடுபட்டுக்கிட்டு தெரியறான் மனுஷன். அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், எல்லாத்தையும் இந்த காசு வந்தா சகீனா வந்துருன்னு மனுஷன் நினைச்சுக்கிட்டான். மன அமைதி என்று சொல்லுகிற ஒரு மருந்தை இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் இறக்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்கெல்லாம் இருந்து அல்லாஹ்வினுடைய பேச்சை ஒருவர் பேச இன்னொருவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வினுடைய வேத வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா, உலகத்திலே எவருக்கும் கிடைக்காத அந்த மன நிம்மதி இறங்குகிறது. வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய ரஹமத் அவர்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறது. வஹஃபத்ஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அணி அணியாக அவர்கள் மேலே அப்படியே சூழ்ந்து கொண்டு அரிசு வரை நிற்கிறார்கள். அந்த கூட்டத்தை சூழ்ந்து சூழ்ந்து அரிசு வரை நிற்கிறார்கள். அல்லாஹ் அவனிடத்திலே உள்ள மலக்குமார்களிடத்திலே இந்த அடியார்களுடைய பெயரை சொல்லி சொல்லி சொல்லுகிறார். இவர் என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், இவர் என்னை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார், இவர் என்னுடைய வேத வசனத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார், இவர் என்னுடைய நபியினுடைய கலாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று யார் சொல்லுவது? அல்லாஹ் சொல்லுகிறார் நம்முடைய பெயரை. அதுதான் அஜரத் சொல்லும் போது சொன்னாங்க, நீங்கள் தனிமையில் நீங்கள் அல்லாஹுவை நினைத்தால் அல்லாஹ் உங்களை தனிமையில் நினைப்பான். நீங்கள் ஒரு கூட்டத்தில் அல்லாஹுவை நினைத்தால் உங்களுக்கு முன்னுண்டான கூட்டத்தை விட ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப உயர்ந்த அந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். அதனாலதான் நான் இன்னைக்கு சொன்னோம், ஆபீஸ்ல குரான் ஓதலாமா, ஆபீஸ்ல உட்காந்து திக்ரு செய்யலாமா? ஒருத்தர் கேட்டாரு, ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும்போது எப்படிங்க குரான் ஓதுறது? ஹராம் ஆச்சே. இப்ப டக்குன்னு முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் கழட்டி விட்டோம்னா குரான் ஓதுறது ஹராம். ஒருத்தர் கேட்டாரு, அதனால சொல்றேன், போன வாரம் மனசு வேதனையான, ஆனால் திருக்குரான் சொல்லுகிறது, இத குதியத்தி சல, இத குதியத்தி சல ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகூ மின் ஃபதலில்லாஹ் வத்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். வத்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். உங்களுக்கு கேரியர் டெவலப்மெண்ட் வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா? நீங்கள் உயர வேண்டுமா? நீங்கள் அதற்கு செய்ய வேண்டிய காரியம் வத்குருல்லாஹ கதீரா. நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீர்களோ அல்லது நீங்கள் எந்த காரியத்திலே இருக்கிறீர்களோ அந்த இருக்கிற நிலையிலே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். திக்ர் செய்யறதுன்னா கூட்டமா உட்கார்ந்து சத்தம் போட்டு அல்லாஹ் அல்லாஹ்ன்னு செய்யறதல்ல, நாம் இருக்கிற இடங்களிலே எந்தெந்த நேரத்தினுடைய தேவை ஏற்படுகிறதோ, அல்லாஹினுடைய பெயரை உச்சரிப்பது, சும்மா இருக்க நேரத்தில் அல்லாஹினுடைய பெயரை சொல்லுவது, இதை கொண்டுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வதுக்குருல்லாஹ கதீரா, நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், லஅல்லகும் துஃப்லிஹூன், யூ வில் பி சக்சஸ்ஃபுல். மார்க்கம் அல்லாஹ்வினுடைய வேத வசனம் சொல்லுகிறது, அப்போதுதான் நீங்கள் வெற்றியாளர்களுடைய கூட்டத்துக்குள்ளே வர முடியும். உங்களுடைய திறமையை வைத்து வர முடியாது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வைத்து வர முடியாது. இதெல்லாம் சப்ப கெட்டு வதுக்குருல்லாஹ கதீரா, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அந்த இடங்களிலே நீங்கள் வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள். திருக்குறானினுடைய வேத வசனத்திற்கு மாற்றம் சொல்ல முடியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய குழந்தைகள் பரீட்சை எழுத போகும்போது இதை சொல்லி கொடுத்து விடணும், நம்முடைய பிள்ளையை பரீட்சை எழுத போகும்போது இதை சொல்லி கொடுத்து விடணும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை விரும்பினால் நாம் நம்முடைய தொழில்துறைகளிலே, நாம் இருக்கிற அலுவலகங்களிலே இதை செய்ய வேண்டும். ஒதுக்குருல்லாஹ கதீரா, அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட அல்லாஹுவினுடைய திக்ரை அல்லாஹுவினுடைய பள்ளிவாசல்களில் செய்வதை விட்டும் தடுப்பவர் எவர் இருக்கிறார்? யாருக்கு உரிமை இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏ இந்த செய்தி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா ஒரு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விதமான சிறப்பு விஷயங்களை அல்லாஹ் தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள், உஅதீது கம்ஸ, இந்த உலகத்திலே எவருக்கும் தரப்படாத விஷயமாக ஐந்து விஷயங்கள் நான் தரப்பட்டிருக்கிறேன். லம் யுத்திஹுன்ன அஹதும் மினல் அம்பியா, எந்த அம்பியாமார்களுக்கும் எனக்கு முன்னாலே உள்ள நபிமார்களுக்கு இது வழங்கப்படவில்லை, ஆனால் அல்லாஹ் பிரத்யோகமான முறையிலே இந்த ஐந்து செய்திகளை எனக்கு தந்திருக்கிறார். நுஸிர்து பிர்ரூபி மஸீரத ஷஹர், நுஸிர்து பிர்ரூபி மஸீரத ஷஹர், இந்த என்னை பற்றி எதெல்லாமோ பேசிக்கொண்டு எதெல்லாமோ யோசித்துக் கொண்டு ஒரு கூட்டம் என்னை பார்ப்பதற்கு வரும், அல்லது என்னை அழிப்பதற்கு வரும், எதற்காக வேண்டி வரும், ஆனால் நான் இருப்பதிலிருந்து ஒரு மாதம் நடை தூரத்திலே அல்லாஹு தஆலா எனக்கென்று பயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நுசிர்து பிர்ரான், எத்தனையோ பெரும் பெரும் தலைவர்கள் அவங்களை பார்த்த உடனே அந்த கூட்டமே அப்படியே பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அபூ ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் நபியை பத்தி என்னமெல்லாம பேசிட்டு வருவான், முன்னாடி வந்தவன சலாம் அலைக்கும்மா, யாருக்குமே விளங்காது. அது அபூ ஜஹல் தானா ஒரு தடவை சொன்னா, அவர் அந்த முகம்மதை நான் நேரடியாக பார்க்கிற போது சல்லல்லாஹு அலா முகம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு புறத்திலும் ரெண்டு சிங்கங்களை நான் பார்க்கிறேன், அதனால பக்கத்துல போனவனே பயம் வந்துருது. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே எவருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அது நுசிர்து பிர்ரபி மஸீரத ஷஹர், ஒரு மாத காலம் நடக்கிற அளவுக்கு உங்களை பற்றி உண்டான பயம் அப்படி இருக்கும், எவனும் உங்க பக்கத்திலே வர முடியாது, நாம் உங்களை பாதுகாக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், வல்லாஹு யாசிமுக, உங்களுக்கு பூனைப்பட கருப்பு பட காட்டுப்பட எதுவும் தேவையில்லை, வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மனிதர்களிடத்திலிருந்து நபியே அல்லாஹுவாகிய நான் உங்களுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொண்டேன். அப்ப எப்படி இருக்கு பாதுகாப்பு? வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதம் வதுஹூரா, என்னுடைய எனக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் இந்த பூபாகம் இருக்கிறதே, இது தொழக்கூடிய மஸ்ஜிதுகளாக ஆக்கப்பட்டு விட்டது, தொழுகைக்கு தகுதியான இடமாக ஆக்கப்பட்டு விட்டது. என்னுடைய உம்மத்திலிருந்து எவராவது ஒருவருக்கு தொழுகை ஒரு இடத்துல கிடைக்கிறது என்று சொன்னார், தொழுகிற நேரம் வந்து விட்டது என்று சொன்னார், பல் யுசல்லி, அவர் அந்த இடத்திலே அதை தொழுது கொள்ளட்டும். இப்ப இந்த இடத்துலதான் கேள்வி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் இருந்த நபிமார்கள் அவர்கள் எங்கெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அங்கு அவர்கள் தொழுவதற்கென்று தலங்கள் அமைக்கப்படும், அல்லது இந்த கூட்டம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்திற்கு முன்னிருந்த அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பகுதி இருக்கும், அங்கதான் போய் தொழணும், தொழுவனும் அல்லது இபாதத் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே இங்கிருந்து போகணும், அங்க போய் இருந்துதான் அந்த செயலை செய்ய முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு எங்க வேண்டுனாலும் தொழுதுக்கலாம், எப்படி வேணும்னாலும் தொழுதுக்கலாம், பக்து வந்துருச்சா அந்த இடம் உங்களுக்கு மஸ்ஜிதாக ஆகிவிட்டது. இதுல இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்லி தருகிறார்கள், எப்போது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இந்த பூமியே மஸ்ஜித் ஆக்கி விட்டானோ, அப்ப இந்த பூமியே விளங்க. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மை தர்பியத் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க. பள்ளிக்குள்ளே போய் அல்லாஹுவை திக்ர் செய்கிற நிலைமை இந்த மனிதனுக்கு எங்க வந்துருச்சு? அவர் வீட்டுல இருந்தாலும் சரி, அவர் கார்ல இருந்தாலும் சரி, அவர் பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவர் எங்கே இருக்கிறார்? இறைவனை தொழுகிற தகுதியான ஒரு இடத்திலே இருக்கிறார். அடுத்து இதற்கு விளக்கம் எழுதும் போது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தாலா மனிதனுடைய ஏற்ற இறக்கங்களை தெரிந்தவன், மனிதனுடைய நாகரீக வளர்ச்சிகளை புரிந்தவன். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனுஷன் பிளைட்லேயே போய்கிட்டு இருப்பான், காலம் சுருங்கிடும், இங்கிருந்து அங்க இன்டர்நெட் அப்படி பறந்துகிட்டு இருப்பான், ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதை விட நம்ம ரப்புக்கு ரொம்ப நல்லா தெரியும். 2010 இப்படி உட்கார்ந்து இருக்கோம், இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம துணியால பிறந்தோம் அப்படின்னு சொன்னா, 100 வருஷம் கழிச்சு ஹயாத்தா இருந்தா சரி, இன்னும் 100 வருஷம், அப்போ ஒரு 200 வருஷம் போட்டுக்குவோம், 200 வருஷம் கழிச்சு வந்தோம்னா துணியால நமக்கு எதுவுமே விளங்காது. 6 மாசம் ஊருக்கு போயிட்டு வந்தாலே துபாய் ரோடு எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. 6 மாசம் ஊருக்கு போயிட்டு வந்தாலே, ஒருத்தர் ஊருக்கு போயிட்டு வந்தாரு, அதுல ஷேக் சாஹிப் ரோடு அந்த பாலத்துல ஏறும் போது அங்க அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டான், பார்த்தா திடீர்னு டோல் போட்டிருக்கான். டோல்கேட் போறதுக்கு முன்னாடி ஊருக்கு போனவர் டோல் போட்ட பின்னாடி வந்தாரு, ஆனா இன்னும் ஆக்சஸ் பண்ணல, அது சர்வீஸ் கொடுக்கல. அதை பார்த்த உடனே ரோட்ல வண்டி நிப்பாட்டான், டம்மான்னு ஒரு அடி அடிச்சான், பின்னாடி வந்து சக்கு டக்கு டக்குன்னு 4 பேர் பேப்பர் எல்லாம் போட்டிருந்தான் ஆக்சிடென்ட். இத்த இந்த இருக்க ஒரு 200 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? நம்ம சந்ததியா இப்படி இருக்குன்னு நமக்கே விளங்காது. அப்படியும் ஒரு காலங்கள் வரும். அப்ப அதனாலதான் அல்லாஹு தாலா இந்த விரிந்த சமுதாயத்தை கொண்டு எங்க நேரம் வந்துச்சோ, எங்க தொழுகைக்குரிய நேரம் வந்ததோ அப்படி அதா செய்வான். இப்ப விளங்குதுங்களா? காலத்தினுடைய அருமை கருதி அல்லாஹு தாலா பூமியை எல்லா பகுதியும் மஸ்ஜிதாக துஹூராக சுத்தம் உள்ளதாக ஆக்கிட்ட இந்த சமுதாயத்திற்கு என்று அல்லாஹு சொல்லுகிறான். சுத்த பகுதி எங்க அவர் போறாரோ அப்படியே நிற்பார், அவருடைய வக்த தொழுதுட்டு போயிட்டே இருப்பார். இத இந்தியாவில சில நேரங்களில் நம்மால் பார்க்க முடியும், எங்கேயாவது கூட்டங்களுக்கு அங்க எங்க போனா, இதுல திருநெல்வேலியில இஜ்திமா நடக்கும் போது ஒரு தடவை இப்படிதான் போற இடத்துல அங்கங்கள்ல பஸ் நிப்பாட்டி அங்கங்க தொழுதாக பார்த்திருப்பியே. இஜ்திமா நடக்கும் போது திருநெல்வேலியில நான் போயிருந்தேன், சுத்தமல்லி அப்படியே போயிட்டே இருக்கும்போது பஸ் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்க அசருடைய வக்தனா நடு ரோட்ல டம்மு நிப்பாட்ட வேண்டியது, பஸ் சுத்தி இதை போட வேண்டியது, அங்கே ஜமாத்து நடந்துச்சு. என்ன அழகா தெரியுமா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு, என்ன அழகு. அதாவது அல்லாஹு தாலா சொல்லுகிறான், சரி இப்ப இந்த மஸ்ஜிதினுடைய ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்தது? இந்த மஸ்ஜிது ஆரம்ப காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது புகாரியில இது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவா இருக்கு, இன்ன அபாதர் இன்ன அபாதர் அபாத அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால குல்து யா ரசூலல்லாஹ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டேன், அவரிடத்திலே ஒரு விஷயத்தை தெளிவு கேட்டேன், ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்தி அவ்வலா, ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்தி அவ்வலா, இந்த பூபாகத்திலே யா ரசூலல்லாஹ் முதல் முதல் எந்த பள்ளி அமைக்கப்பட்டுச்சு? எல்லாருக்கும் ஆசையா இருக்கும்ல கேட்கணும்னு. அப்ப அபாதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தியை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். ஏன்னு கேட்டா, இதை ஒரு ஹிஸ்டரியன்ட்டையோ அல்லது ஒரு ஜியோகிராபிக்கல் அந்த ஆள்கிட்ட போய் கேட்டா தெரியாது, உலகத்துல இதை நபி மட்டுமே சொல்ல முடியும். அப்ப அதனால இந்த உலகத்திலே இந்த உம்மத்து மௌத்தா போறது வரை உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் நபியின் இடத்திலே போய் அமர்ந்து உட்கார்ந்து, யார சூழல்லா ஐயு மஸ்ஜிதின் உதய ஃபில் அர்தி அவ்வலா, இந்த உலகத்திலே பூபாகத்திலே முதல் முதலிலே அமைக்கப்பட்ட பள்ளி எது யார சூழல்லா என்று கேட்டேன். அப்ப கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம் தான் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து முதல் முதலிலே அங்கே நியமிக்கப்பட்ட பள்ளி. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா பூமியை படைப்பதற்கு அந்த தண்ணீரின் மேலே நாம் உருட்டி வைக்கிற, அதாவது ஒரு சப்பாத்தியினுடைய அந்த ஒரு மாவு மாதிரி இந்த பூமியினுடைய நடுப்பாகம் வைக்கப்பட்டு அதை அழுத்தி அப்படியே வெச்சா பூரம் தண்ணீர் இருந்துச்சு. அப்படியே ஹதீஸ்ல வருது, பூரம் தண்ணீர் இருந்துச்சு, அதுல ஒரு பால் பால் மாதிரி அப்படி வச்சு அது அமுக்கப்பட்டது, அது அப்படியே விரிந்து போனது, அந்த நடுப்பாகம் இருக்கிறது அதுதான் அதனுடைய இதயமான கஃபாவாக இருக்கிறது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அப்ப அந்த நடுப்பகுதி, இந்த நடுப்பகுதியினுடைய கஃபாவை ஆரம்ப காலத்திலே நிர்மாணம் செய்தவர்கள் அதனுடைய புகழ் மலக்குமார்களை சார்ந்ததாகும். முதல் முதல்ல அதை நிர்மாணம் செய்து அதை வளம் வந்த அதை தவாஃப் செய்வதவர்கள் மலக்குமார்கள் ஆவார்கள் என்ற செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவாகி இருக்கிறது. இது ஆத்தன்டிக் ஹதீஸ். அப்ப உடனே அபாதர் அவர்கள் கேட்கிறார்கள், அபூ தர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், சரி அப்படி என்று சொன்னால், குல்து ஐயி கால் அல் மஸ்ஜித், சும்மா ஐயி, உடனே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராம், காபாவினுடைய அந்த பள்ளி தான் இந்த உலகத்திலே முதல் ஆலயம் என்று சொன்னால் அதுக்கு அடுத்து எந்த பள்ளிவாசி கட்டப்பட்டுச்சு, அதுக்கு அடுத்து அல்லாஹ் எந்த பள்ளி இந்த உலகத்தில் உருவாக்கினா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டேன். கால அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த அக்ஸாவினுடைய பள்ளியை அல்லாஹ் இரண்டாவதாக இந்த உலகத்திலே நிர்மாணம் செய்தான். விளங்குதுங்களா? இப்ப விளங்குதுங்களா? முஸ்லிம்களுக்கு அதுக்கு ஏன் அவ்வளவு தொடர்பு இருக்குன்னு. எதற்காக வேண்டி அங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு செய்திக்கும் நாம் ரத்தம் சிந்துகிறோம், நாம் கண்ணீர் சிந்துகிறோம், நாம் துவா செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ளப்படுகிறோம், அல்லது நாம் துவா செய்கிறோம் நம்முடைய தொழுகையிலே அப்படின்னு இப்ப விளங்குதுங்களா? இரண்டாவது பள்ளியாக அல்லாஹ்விற்கென்று சஜதா செய்யப்படுகிற இடமாக இந்த உலகத்திலே நிர்மாணிக்கப்பட்டது மஸ்ஜித் அல் அக்ஸா. அதோட நான் சும்மா உடல, அபூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் திரும்ப கேட்டேன், யார சூழல்லா, கால குல்து கம்கான பைனஹுமா, இந்த ரெண்டு பள்ளியும் நிர்மாணிக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டு காலங்கள் இடைவெளி இருந்தது? மஸ்ஜிதுல் ஹராம் நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து இந்த பைத்துல் முகத்தஸ் நிர்ணயிக்கப்படுகிற அந்த இடைப்பட்ட அந்த கால அளவு எவ்வளவு காலம் இருந்தது என்று நான் கேட்டேன். கால அர்பவுன சனா, 40 ஆண்டு கால வித்தியாசத்தில் இது கட்டப்பட்டது என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதை கொண்டு இந்த உலக மக்கள் அழிகிற வரை, இந்த உலக மக்களுடைய கடைசி நாள் வரை இந்த உம்மத் அனைத்திற்கும் இந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். ஹதீஸிலே வருகிறது, இப்னு கஸீர் போன்ற பெரும் அந்த முஃபஸ்ஸிரீன்கள், அதே போன்ற முஅர்ரிஹ்கள், தாரீஹ்களை எழுதக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள், முதல் முதலிலே அந்த பைத்துல் முகத்தஸை போர் நிர்மாணம் செய்தது, அதை முதலிலே கட்டியது ஆதம் அலை இஸ்லாம் அவருடைய கரத்தால் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து எழுதப்படுகிறது. இரண்டாவது கருத்திலே அதை கட்டியவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தான் பைத்துல் முகத்தஸை கட்டினாங்க அப்படிங்கிற கருத்தும் எழுதப்படுகிறது. மூணாவது, தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க, சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களால் அது முடிக்கப்பட்டது என்ற கருத்தும் வரலாறு ரீதியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளி, முஸ்லீம்கள் வேண்டிய பள்ளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஷுத்துர் ரிஹால், லா தஷுத்துர் ரிஹால் இல்லா ஃபீ ஸலாத். இந்த உலகத்திலே ஒரு பள்ளியில போய் தொழணும்னு ஒரு மனுஷன் கிளம்பணும்னா அவன் மூணு பள்ளியாசலுக்கு போட்டோம், ஒன்னாவது மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது பைத்துல் முகத்தஸ், மூணாவது மஸ்ஜிதி ஹாதா, மதீனாவிலே இருக்கக்கூடிய என்னுடைய இந்த பள்ளிக்கு வரட்டும் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தார்கள். அப்ப அந்த பள்ளியே அந்த புஹ்த நசர் என்று சொல்லுபவன் போய் அதை ஹராபாக்கி அதற்கு பின்னால் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே அது புனர் நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியையும் நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் அவருடைய கிரந்தத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப முமன் அதுல முமிம்மம் மனா மசாஜித் அல்லாஹ், அல்லாஹுவினுடைய பெயர் பள்ளிகளிலே அல்லாஹுவினுடைய ஆலயங்களிலே உச்சரிக்கப்படுவதை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? உலாய்க மா கான லஹும் அய்யதுஹுலூஹா இல்லா காயிஃபீன். அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த பள்ளிக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பயத்தோடு நுழையட்டும், அவர்கள் பயந்து கொண்டு நுழையட்டும். என்ன பயம்? மார்க்க இதே நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஜிஸ்யா கொடுத்துட்டு உள்ள வரட்டும், ஜிஸ்யா கொடுத்துட்டு அந்த பள்ளியினுடைய வளாகத்திற்குள்ளே வருவதற்கு ஜிஸ்யா கொடுத்துட்டு அடிமையா இருந்தானா உள்ள வரட்டும், அல்லது மக்காவினுடைய பள்ளியிலே அதாவது 8வது ஹிஜ்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபத்ஹ மக்கா நடக்கிறது, ஃபத்ஹ மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த ஆண்டிலே சொன்னாங்க, 9வது ஹிஜ்ரியிலிருந்து இந்த மதீனாவுக்குள்ளே, இந்த மக்காவினுடைய பிரதேசத்திற்குள்ளே எந்த ஒரு காஃபிரும் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. இத்தோடு அல்லாஹ் முடித்து விட்டார். ஏன்னா இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய வேத வசனத்திலும் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு நஜீசு, அவர்கள் ஒரு தீண்டப்படாதவர்கள். ஃபலா யக்ரபுல் மஸ்ஜித் அல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா, இந்த அல்லாஹ்வினுடைய ஆலயத்தின் பக்கம் இந்த ஊரின் உள்ளே கூட இந்த வருஷத்திற்கு பிறகு அவர்கள் வருவதற்கு அனுமதி கிடையாது என்ற ஒரு பெரிய தடையை அல்லாஹ்வினுடைய வேதவசனம் இட்டு காட்டியது. அதனால அதுக்குள்ள வர்றதுக்கு கூட அனுமதி கிடையாது அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்தாங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், பள்ளியாசக்குள்ள இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் முஸ்லீம் ஆகணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் முஸ்லீமாவும் நினைக்கிறார், இப்ப அவரை கூட்டிட்டு வந்து வச்சு பயம் கேட்க வைக்கிறான் அல்லது பேச வைக்கிறான், எதுக்காவது உள்ள வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, இது சட்ட பிரச்சனை ஆகி போயிடுச்சு. இப்ப இந்த விஷயத்தில் நம்முடைய அய்மாக்கள், நம்முடைய குதமாக்கள், நம்முடைய அதாவது இமாம்கள் சொல்லும் போது சொன்னார்கள், இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒட்டு மொத்தமா எப்ப வந்தாலும் வரலாம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பள்ளியாசக்குள்ள காஃபிர்களை இதே மாதிரி பயான் கேட்க எதுக்கோ ஒண்ணுக்கு இந்த மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்கு எப்ப வேண்டாலும் கூட்டிட்டு வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ மக்காவுக்காக உள்ள நுழையும் போது, அந்த மக்காவினுடைய வெற்றி பிரதேசமாக அறிவிக்கப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஹல தார அபு சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன், மன் தஹல தார அபு சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன், மன் தஹல அல் கஅபா ஃபஹுவ ஆமினுன், யார் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே இன்றைய தினத்திலே நுழைந்து விடுகிறார்களோ அவர் ஆமின், அவர் வந்து சாந்தம் பெற்றவர், அவரை எந்த முஸ்லீமும் எதுவும் செய்ய மாட்டார். அதே மாதிரி காபத்துல்லாக்குள்ள யார் போயிடுறாரோ அவர் எந்த முஸ்லீமும் தொடமாட்டார் அப்படின்னு அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குஃபார்களாக இருக்கிற நிலையில் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனுமதியை கொடுத்ததுனால அவர்கள் இந்த நேரத்தில் மற்ற பள்ளியாசலுக்குள்ள போறது கூடும் அப்படின்னு ஒரு சட்டத்தை இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் எடுத்தார்கள். இமாம் மாலிக் அவங்க சொன்னாங்க, முழுசாவே கூடாது. ஏன்னு சொட்டா, அல்லாஹ் நஜீஸ்ன்னு சொல்லிட்டான், அல்லாஹ் நஜீஸ்ன்னு சொல்லிட்டான், அதனால முழுசா பள்ளியாச வாசல்ல கூட மிதிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, காபத்துல்லா உள்ள பள்ளியாசலுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் உள்ள போக கூடாதுங்கிறது, மற்ற பள்ளியாசல்களுக்கு போய்க்கலாம் மார்க்கத்தை கேட்கறதுக்கோ அல்லது வேலை செய்ய, ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு வரணும், ஏசி வேலை செய்யல, ஏசி வேலை செய்யல பள்ளியாசல்ல, இல்ல கட்டணம் உடஞ்சு போச்சு ஏதாவது கட்டணும்னா யார் வரணும், கொத்தனார் வரணும். இப்ப இது முடியாது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், இப்ப மூன்று பேருமே மூன்று ஹதீஸை ஆதாரமாக வைத்து எடுத்து சொன்னார்கள். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இது ரஹ்மத்துல்லில் உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்ல. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது மாதிரி ஒரு பய உள்ள நுழைய கூடாதுன்னா பள்ளியாசல யார் கட்டுறது, யார் ஏச்சி வேலை வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இவங்க சொன்னது மாதிரி அப்ப அந்தந்த பள்ளிகளுக்குரிய நிலைமையிலே இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாஹ் தடுத்த அந்த பள்ளிக்குள்ளே எந்த ஒரு காஃபிரும் போவதற்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி மற்ற பகுதியில போறதுக்கு, இது நம்மள்ட்ட சில பேர் கேட்பான், ஏங்க என்னங்க உள்ள உங்க அல்லாஹ் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கான், காஃபிர்கள் மட்டும் அது என்ன மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள மக்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியா வைப்பா, அது என்ன அவங்கள மட்டும் அது என்ன தீண்டத்தகாதவர்கள்னு அது காட்டுற மாதிரி இல்லை இது மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, அதற்கு நம்முடைய மார்க்கம் அதற்கும் அழகான பதிலை நமக்கு தருகிறது. என்ன நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மக்காவினுடைய பகுதி இருக்கிறதே அது ஆமீன், அது நிம்மதி பெற்ற ஒரு பகுதி, அதற்குள்ள யாரும் ஒரு கைதி போய் நுழைஞ்சிட்டா அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு கைதி உள்ள போய் நுழைஞ்சிட்டார் அல்லது அந்த இடத்திலே புற்பூண்டுகள் இருந்தால் அதை புடுங்குவதற்கு உரிமை இல்லை. பிச்சு சும்மா அப்படியே போற வழியில் இப்படி பிச்சுட்டு போட்டலாம், மக்காவினுடைய அந்த பிரதேசத்துக்குள்ளே போக முடியாது. அதற்கென்று சில கண்டிஷன்ஸ், அதற்கென்று சில வரைமுறைகள், இதெல்லாம் இருக்கிறது. இதை யார் பின்பற்றுவா அப்படின்னு கேட்டா, அது ஒரு அல்லாஹ்வை அங்கீகரித்த ஒரு முஸ்லிமினால் மூமினால் மட்டும்தான் முடியும். இப்படி ஒரு காஃபிர் நம்ம இடத்திலே வந்து கேட்டார் என்று சொன்னார், அவரிடத்திலே சொல்ல வேண்டும், அங்கே போவதற்கென்று சில தகுதிகள் இருக்கிறது, சில தன்மைகள் இருக்கிறது, அல்லாஹ் அங்கீகரிக்கணும், அப்பதான் அந்த பூமியை பால்படுத்தாம இருப்பா. நீங்க அங்கீகரிச்சுக்கங்க, நாளை காலையில நீங்க உள்ள போய் இறங்கிக்கலாம். இறங்குதுங்களா, நீங்க அங்கீகரிச்சுக்கிட்டீங்கன்னா நாளை காலையில உங்களை கேட்பார் யாரும் கிடையாது, எவரும் சட்டையை பிடிக்க முடியாது, தாராளமா போய் இறங்கலாம். அந்த அங்கீகாரம் மட்டும் இல்லை என்று சொன்னார், அங்க உள்ள அனுமதிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த இடத்தில் உங்களால் குழப்பம் ஏற்படுவதற்கு வசதி இருக்கும், அங்கீகரிக்காதுன்னு அறிவான முறையில பதில் சொல்றது. ஏன்னா இந்த கேள்வி வரும் பல இடங்கள்ல, அதுக்கு இப்படித்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு பதிலை கற்றுத்தந்திருக்கிறது, அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லி தந்திருக்கிறது. ஆகவே இந்த வகையிலே அந்த பைத்துல் முகத்தசினுடைய அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த காலத்துக்கு இன்னைக்கு வரவேண்டிய அந்த நிலைமைக்கு அல்லாஹ்வினுடைய வேத வசனம் இன்னைக்குரிய ஆயத்து, இது என்னைக்குரிய ஆயத்து, இன்னைக்கு படிக்கப்பட வேண்டிய ஆயத்து. அதுல என்ன அழகாக அல்லாஹு தஆலா சொல்ல, ஒவ்வொருத்தரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த இடத்திலே ஒரு அருமையான அழகான தீர்ப்பு வந்து யாருக்கும் எந்த விதமான பாதகங்களும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாடாக. இந்த வேத வசனத்தை கொண்டு அல்லாஹ் எந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறானோ அந்த தீர்ப்பை அல்லாஹ் அந்த இடத்திலே ஜாரியாக ஆக்குவானாக, அதை உறுதிப்படுத்துவானாக, அதை தன்னுடைய குதிரத்தை காமிலாவினால் வெளிப்படுத்துவானாக. அவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து அத்தனை பேரையும் இஸ்லாத்திலே அல்லாஹ் மீட்டு வந்து அவர்கள் ஈமானோடு அவர்கள் இந்த மார்க்கத்தை பரப்புகிற ஒரு சிறப்பான வேலையை சிறிது காலத்தில் அல்லாஹ் செய்து முடிப்பானாக. சகோதரர்களே, அடுத்து இரண்டாவது என்ன விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்னா, டைம் ஆயிடுச்சு 9:30. இந்த தொழுகையினுடைய விஷயம் சிலது சொல்லியிருந்தோம் போன இந்த ரமலானுக்கு முன்னே, எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய, ஒரு மனிதனுடைய வெளிரங்க தொழுகையை போன்று ஒரு மனிதனுடைய உள்ரங்க நிலைப்பாடு இருக்க வேண்டும். அவனுடைய சைக்காலஜிக்கல், அவனுடைய மனோநிலை அமைப்பு இருந்தால்தான் தொழுகை தொழுகையாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டோம், அதே மாதிரி பல பேர் தொழுகிறவர்களும் உண்டு. அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னாரு, அந்த கேட்டு கொஞ்ச நாள் வரையும் தொழ முடிஞ்சு அஜர்த்து, திரும்ப மறந்துட்டேன். அதை கேட்டு கொஞ்ச நாள் வரையும் அதே மாதிரியே தொழுது பார்த்தேன், இப்ப திரும்ப மறந்து போச்சு, அது திரும்ப சொல்லுங்க இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது திரும்ப ஃபுல்லா அதை சொல்லல, சாதாரண அப்படி டிட்டோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு இதை சொல்லிட்டு, முதலிலே தொழுகையில இருக்க வேண்டிய பண்பு கவனம். கவனமாக நம்முடைய தொழுகையில் எல்லாம் கவனமாக நிறைவு செய்யப்பட வேண்டும். கவனம் இல்லாத எந்த ஒரு காரியமும் உலகமே அங்கீகரிக்காது. ஆகவே தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். கவனம் இல்லாத எந்த தொழுகையிலே நான் நின்றாலும் அந்த தொழுகை தொழுகையாக ஆகாது. ஆகவே முதலிலே தொழுகையிலே வர வேண்டிய மனப்பண்பு, நம்முடைய இன்னர் அதாவது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கவனமாக தொழ வேண்டும். ரெண்டாவது, தெளிவு இருக்க வேண்டும். தொழுகையிலே நாம் எதை ஓதுகிறோமோ அதனுடைய அர்த்தத்தை புரிந்து, அதிலே சொல்லப்படுகிற அந்த சூராவினுடைய அந்த அர்த்தத்தையும் விளக்கத்தையும் தெரிந்து, குனியும் போது நிமிரும் போது ஓதக்கூடிய தஸ்பீஹ்களை புரிந்து அதை நாம் சொல்ல வேண்டும். மூணாவதாக, கண்ணியம். தொழுகையிலே அல்லாஹுவுக்கு முன்னால் நிற்கிற என்ற அந்த பயத்தோடு அதற்கு மாற்றமான செய்திகளை சொரியிறது, அங்கு பார்க்கறது, இங்கு பார்க்கறது, ஃபேன் ஓடுதான் பார்க்கறது, முன்னாடி போறவர் என்ன சட்டை போட்டிருக்காங்க, இது எதுவுமே இதெல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த மனோநிலையை கெடுக்கக்கூடியது. ஆகவே இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நான் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறேன், எது எனக்கு பக்கத்தில் நடந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது, அந்த கவனம் முழுசாக அந்த அந்த கண்ணியம் என்பதற்கு மாற்றமான எல்லா நிலைகளையும் களைந்து கண்ணியத்தோடு தொழ வேண்டும். அடுத்து, அல்லாஹுவை பற்றி உண்டான பயம். அல்லாஹ் என்னை என்ன நினைத்தாலும் என்ன செய்து விடலாம் என்ற அந்த என்ன மேலோங்கி இருக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆதரவு. என்னதான் நடந்தாலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னை அழிச்சிட மாட்டான், நான் அவனுடைய அடிமையாக இருக்கிறேன் என்ற அந்த மனோநிலை. கடைசியாக சொன்னார்கள், இந்த எல்லா மனோநிலையும் சேர்த்து நான் என்னதான் தொழுதாலும் என்னுடைய அல்லாஹுவுக்கு என்னால் நான் ஈடு செய்ய முடியாது. அவன் செய்திருக்கிற நாமத்துகள், அவன் பார்த்திருக்கிற பார்வைகள், அவன் மட்டும் இந்த அறிவையும் இந்த உடம்பையும் இதெல்லாம் தரலன்னா நான் எங்கு போய் சேர்ந்திருப்பேன். நான் எத்தனை கோடான கோடி தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னாலும் அல்லாஹ் ஒரு தடவை என்னுடைய வாயிலே விழுகிற கவலம் உள்ளே செறித்து வெளியே வருகிறதே, அதற்கு ஈடாகவே முடியாது. அது எந்த மிஷினரியை வச்சும் செய்ய முடியாது. உலகத்துல நான் போடுகிற வாயிலே போடுகிற கவலத்தை எனக்கு உள்ளிருந்து அதை அரைத்து வெளியாக்குகிற போது மலமாக ஆகிறதே, இதை உலகத்துல எந்த மிஷினரியும் செய்ய முடியாது. இதை ஒருவேளை என்னுடைய நாஸ்தாக்கு செஞ்சு தர்றானே அல்லாஹ், இதற்கு கோடான கோடி கோடான கோடி அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னாலும் முடியாத, நான் என்ன தொழுகிறேன், நிற்கிறேன், நின்று தொழுகிறேன் என்ற அந்த மனோடு இதெல்லாம் வருகிற போது அந்த தொழுகையினுடைய மனோநிலைகள் பூர்த்தியாகி நம்முடைய கவனங்கள் சிதறாமல் முழுமையாக அல்லாஹுக்கு அர்ப்பணித்த நிலையிலே நாம் தொழுகும். அப்படிப்பட்ட தொழுகையில் நம்முடைய மனோநிலைகள் வர வேண்டும். அதை திரும்ப திரும்ப ரிவீவ் இன்ஷால்லா, இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு, ஒரு 5 வாரம் கழிச்சு திரும்ப ஒரு ரிவீவ். இது இப்படி நம்ம அந்த நிலைப்பாடை கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல நம்முடைய தொழுகை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகிறார்களோ, அவர்கள் எப்படி தொழ கற்றுக் கொடுத்தார்களோ, அதே மனோநிலையோடு அவர்கள் குனிந்தது மாதிரி குனிஞ்சு அப்படியே நின்று தொழுதான்னா பூரணமான நன்மை கிடைப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும், பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஏற்படுகிற மறதி, வாழ்க்கையிலே அவன் ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்கிறது, அவனுக்கு ஏற்படுகிற குறைபாடு, இதெல்லாம் எதிலிருந்து தெரியுமா, ஆரம்பிக்கு தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கு. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற அவனுடைய தொழுகை மட்டும் பரிபூர்ணமாக இருந்தது என்று சொன்னார், இந்த மனிதன் எங்கு போனாலும் பரிபூர்ணமாக இருப்பான். அவனுடைய செயல்பாடுகள் போற்றத்தக்கதாக இருக்கும். ஆபீஸ்ல, வீட்டுல, அலுவலகத்துல எங்கு இருந்தாலும் முழு மனோநிலை, ஹோல் ஹார்ட்னஸ், புல் மனோநிலையோடு அவன் அங்கே பணியாற்றுவான், தொழுகையிலே இருப்பதை போன்றே. ஆகவே தொழுகை ஒரு அழகான, உங்களை வழிநடத்துகிற, உங்களை முழுமைப்படுத்துகிற ஒரு சாதனம். எக்காலமாக இருந்தாலும் நீங்கள் தொழுகையை விட்டு விடுவாதீர்கள். நின்று தொழுவுங்க, முடியாட்டி உட்கார்ந்து தொழுவுங்க, இல்ல படுத்து தொழுவுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் நம்மளை பண்படுத்தினார்கள் என்று சொல்லி, கடைசியாக இன்னைக்கு ஒரு துவாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்சுக்குவோம். இந்த துவாவை படிப்பதோடு இன்றைய மஜ்லிஸை நான் முடித்து, ஏன்னா இந்த துவாவை அன்னைக்கே ஒரு நாள் சொன்னே சொல்லிட்டு அரபிய சில பேர் கேட்டாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி, அல்லாஹும்ம இன்னி. வாழ்க்கையில முக்கியமான ஒரு செய்தி இந்த துவாவாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். 16 வருஷம் 18 வருஷம் துபாயில நாம் கழிக்கிறோம், நம்முடைய மனைவி கூட கூட இருந்திருக்க மாட்டோம். நாம் இங்கே வாழுகிற நண்பர்கள், நம்முடைய அரைவாசிகள், இவங்களோட தான் நம்முடைய எல்லா பொருள். நம்மளை பத்தி முழுசா நம்ம கொண்டாடி கூட தெரியாது, ஆனா நமக்கு ரூம் மட்டுக்கு தெரியும் இவரா அப்படின்ன உடனே அவங்க ஒரு முடிவு பண்ணிடுவான், இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி நிலைமையில நண்பர்களுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி அடையாளம் காண வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன துபாய்க்கு வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியும், சரியா பேர் சொல்லுவான், 10,000 ரூபாய் எவ்வளவோ சம்பாதிச்சங்க, இந்த பயலை நம்பி கொடுத்தேன், மோசமா போயிட்டேன். ஃப்ரெண்டை பத்தி இப்படித்தானே அறிமுகப்படுத்துறோம், எவனாவது ஒழுக்கமானவன் என்ன காசு விஷயம் வந்துருச்சுன்னா நண்பரை பத்தி சொல்லுவான், என்ன கெடுத்து குட்டிச்சோராக்கி நடுத்தரில் விட்டவன் இவன் தான், இப்படித்தான் அறிமுகப்படுத்துறமே ஒழிஞ்சு என்ன அப்படியே இவாதத்தாக்கி என்ன அப்படியே பள்ளியாசல்ல மேல கூட்டிட்டு போனவன் வரவே வராது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு துவாவை கற்றுத் தருகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காற்றக்கூடியவர்கள் உங்களுடைய நண்பர்கள். என்ன சைத்தான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல ஊத்தி தரமாட்டான், சைத்தான் வந்து உங்களுக்கு 10 வச்சு பீடிய வாயில் வைக்க மாட்டான், யார் வைப்பா, இவன் வைப்பான். அப்ப இந்த மாப்பிளைய எப்படி சரியாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும், பாவத்தை தூண்டுறது யாருங்க, இந்த ரூபத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் செய்தா வரணும்ல. அப்ப இந்த ரூபத்தினுடைய அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சொன்னார்கள், நீங்கள் துவா கேளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க, யா அல்லாஹ் நான் உங்களிடம் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் மின் ஹலீலி மாக்கிரின், மோசடிக்கான நண்பனை விட்டு உன்னிடத்திலே ரப்பே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, மோசடிக்கார நண்பனை விட்டு ரப்பே உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த மோசடிக்கார நண்பனினுடைய குணநலன் எப்படி தெரியுமா இருக்கும், வெளியே ஃப்ரெண்டுங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே, நம்ம உலகத்துல எல்லாத்தையும் வெளியே பார்த்தே முடிவு பண்ணிடுறோம், ஆனால் மார்க்கமும் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் உள்ள உலகத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, வெளியே உள்ளதை பத்தி பேசுறது இல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஃப்ரெண்ட்னு முடிவு பண்ணி வச்சிருப்ப, அவன் உன் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் மோசடிக்காரன ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த மோசடிக்கார ஃப்ரெண்டினுடைய உள்ரங்கம் எப்படி தெரியுமா இருக்கும், ஐநாஹு ஐநாஹு தரயானி ஐநாஹு தரயானி வ கல்புஹு இர்ஆனி ஐநாஹு தரயானி வ கல்புஹு இர்ஆனி இன் ரஆ ஹஸனதன் தஃனஹா வ இன் ரஆ சய்யஅதன் அதஅஹா, அவனுடைய ரெண்டு கண்களும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும், அந்த நண்பனுடைய ரெண்டு அப்படி பார்த்துக்குவான் உன்னை, வெளிப்படையான பார்வை உன்மீதே பதித்து வைத்திருப்பான். அவனால் அவனுடைய இதயமும் உன்னிடத்துல இருக்கக்கூடிய முழு குறையும் தேடிக்கிட்டே இருப்பான். மாப்பிள்ள என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா எல்லாம் தெரியும், கூட்டாளிங்க உசுறு கூட்டாளிங்க, எதையும் சொல்லிடுவேனா, அங்க போனா கூட சொல்லுவேங்க அவர்த்த. கல்புஹு இராணி, நீ என்னடா சொல்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அவனே தேடிக்கிட்டு இருப்பா, கல்புஹு இராணி இன்ற ஆஹசனத்தன் தஃனஹா, உன்னிடத்திலே ஒரு நல்ல செய்தி, ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு பள்ளியாசலுக்கு ஆண்டி கொடுக்குறான், கெட்டுறத பாக்குறான், ஏண்டா மாப்பிள்ள இதுக்கெல்லாம் கொடுக்குற, நீனே வந்து பிரச்சனை வீட்டுல 100 ரூபாய்க்கு கார்டு போட்டு பொண்டாட்டிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லுவான், சொல்லிட்டு பேசாம இருந்துக்குவான், கொடுத்து தொலைஞ்சா விடு அப்படின்னு. இன்ற ஆஹசனத்தன் தஃனஹா, நீங்கள் எது நல்லது செய்தாலும் உள்ள போட்டு புதைச்சிருவான். ஆனால் உங்களிடத்திலிருந்து ஒரு கெட்டதை பார்த்தா அப்படின்னு சொன்னா அதான் ஆஹா, உடனே என்ன செய்வான் தெரியுமா, இந்த பையன் நேத்து என்ன தெரியுமா பண்ண, ஆனா நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, எப்படிங்க இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லும் போதே சொல்றது, பயம் கெட்ட பயங்க, ஆனா நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, அதை மட்டும் நான் இப்ப சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பர்பஸா கூப்பிட்டு அவுப்பான் அவனை பத்தி. இந்த மாதிரி நண்பர்கள் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சா உன்னை கொண்டு போய் ரோட்ல நிப்பாட்டிடுவான் ரசூல்லா சொன்னாங்க, அதனால நீ தினம் தினம் பாதுகாப்பு தேடிக்கொள். இது நமக்கு இந்த அமீரகத்துல வாழுகிற நமக்கு எவ்வளவு தேவையான ஒரு செய்தி, இப்ப இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொள்ளணும், டெய்லி அல்லாஹ்வின் இடத்துல கேட்கணும், நல்ல நண்பர்கள் நான் இருக்கிற இடத்திலே, நான் அலுவலகத்திலே, நான் இருக்கிற ரூம்பிலே, வேலை பார்க்கிற இடத்துல, எங்கு போனாலும் நல்ல ஓப்பன் ஹார்ட்டட் அதாவது திறந்த மனம் படைத்த நண்பர்கள். என்ற தப்பு இருந்துச்சுன்னா நேரடியா என்று சொல்லுவான், என்ற நல்லது இருந்துச்சுன்னா என்ன புகழ்வான், மற்றவங்கள்ட்ட சொல்லுவான் இந்த மனிதர் இப்படிப்பட்ட நல்லவர், என்னிடத்துல கெட்ட குணங்கள் இருந்தா என்ன கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட நண்பர்கள் அமைந்தார்கள் என்று சொன்னார். என்னுடைய மார்க்கத்தினுடைய வழிக்கு இந்த உலகத்திலும் எனக்கு அவன் நண்பனாக இருப்பான், நல்லதை காட்டி தருவான், மறுமையிலும் என்னோடு வருவான், என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான். யார் அப்படி அப்படிப்பட்ட நண்பரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி ஒரு துவாவை நமக்கு சொல்லிக் கொடுத்து கேட்க சொன்னார்கள். இப்படிப்பட்ட துவாக்களை கேட்டு நாம் இந்த ஊரிலே இருக்கிறவரையும் இந்த உலகத்திலே இருக்கிறவரையும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொருத்தமான உரையிலே வாழ்ந்து, நம்முடைய 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருந்து, நாம் எங்கிருந்த போதும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையோடு இருந்து நம்முடைய கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மூத்தாயி நாளை நபிமார்களோடு சேர்த்து எழுப்பப்படுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பக்கத்திலே அமர்கிற அவருடைய கரத்தினால் அவுதல் கௌதர் என்ற தடாகத்திலிருந்து நீர் குடிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்துக்கு ஆளாகிற அந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் பைத்துல் முகத்தஸ், யா அல்லாஹ் அதை நீ எங்களுக்கு மீட்டெடுத்து தருவாயாக. இதே போன்ற உலகத்தில் எந்தெந்த பள்ளிகள் எல்லாம் எங்களுடைய கையை விட்டு போய்விட்டதோ நீயே எங்களுக்கு மீட்டெடுத்து தருவாயாக, அதை கண்ணியமான முறையில் மீட்டெடுத்து தருவாயாக, அது எந்த விதமான முறையில் ரத்தம் சிந்தப்படாமல் எந்த விதமான கவலைக்கும் ஈடாகாமல் உன்னுடைய அதிகாரத்தை கொண்டு நீ மீட்டெடுத்து தருவாயாக. அதை இழக்க வேண்டும், அதிலே குளறுபடிகள் செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மனதை இந்த இஸ்லாத்திற்கு ஏதுவாக மாற்றி விடுவாயாக. அந்த மனதிலே இஸ்லாத்தினுடைய ஈரத்தை நீ ஏற்படுத்தி விடுவாயாக. அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி போராடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவாயாக. எந்த மனதிலே அப்படிப்பட்ட ஈரம் ஒரு காலமும் வராது என்று நீ நினைக்கிறாயோ அவர்களை இந்த உலகத்தை விட்டு நீ கதையை முடித்து விடுவாயாக, அல்லது எங்களை விட்டு அவர்களை தூரமாக்கி விடுவாயாக, அவருடைய மக்கர்களை எல்லாம் நீ முடக்கி விடுவாயாக. உன்னுடைய நேரடி பாதுகாப்பை கொண்டு எங்களையும் உன்னுடைய முழு மஸ்ஜிதுகளை இந்த உலகத்தில் நீ பாதுகாப்பாயாக. அங்கே இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து கண்ணியத்தோடு போய் உன்னை வழிபடுகிற நசீபை தருவாயாக. எங்கிருந்த போதும் உன்னை யா அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த கல்பை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய தொழுகைகளிலே அமைதியை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டுத்தந்தார்களோ அப்படி தொழக்கூடிய நசீபை தருவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதற்கு பின்னால் செல்லக்கூடிய நசீபை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிற நசீபை தருவாயாக. ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
திஸ் ஆடியோ வாஸ் டவுன்லோடட் ஃப்ரம் தமிழ் இஸ்லாமிக் மீடியா .com.